ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி தம் மக்கள். பின்வரும் கட்டுரையில் குறிப்பிடப்படும் தனது மூத்த மகனை கட்டுரை ஆசிரியர் செப்டம்பர் மாதத்தில் இழந்துவிட்ட நிலையில் அவரால் மகாபாரத கட்டுரையை இந்த இதழில் தொடர இயலவில்லை. ஆயினும் அவர் முன்னர் எழுதியிருந்த இந்த கட்டுரை இந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என கருதி வெளியிடுகிறோம். ஆசிரியர்: ஆமா, அது என்னையா தம்மக்கள்? கொஞ்சம் ஆவேசமாகவே கேட்டார் பேச்சாளர். வள்ளுவர் தேவையில்லாத சொற்களை போட மாட்டார் என்று முதலில் பேசியவர் பேசி முடித்திருந்தார். இல்லை, இல்லவே இல்லை, தேவையில்லாத சொற்களை வேண மட்டும் போட்டிருக்கிறார் என்று இவர் விளாசி கொண்டிருக்கிறார். குழலினது யாழினது என்பர் மழலைச் சொல் கேளாதவர் என்று சொன்னா விளங்கலியா போதலியா? தம்மக்கள் ஒன்னு எதுக்கு ஒட்டுங்கிறேன். பக்கத்து வீட்டு குழந்தை பேசினா சந்தோஷப்பட மாட்டியா? எதிர் வீட்டு குழந்தை பேச்சு வேற மாதிரி தோணுமா? அநாத இல்லத்துல இருக்கிற குழந்தைன்னா அந்த பேச்சு என்ன பிபி மாதிரி தோணுது, தோணாதா? ஐ, என்னாயா சொல்றாரு இந்த ஆளு? சிரித்து கொண்டேன். மேடையும் மைக்கும் இப்போது அவருடையது. நான் கேட்க மட்டும்தான் வந்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். தம்மக்கள் தான் அந்த குரலிலேயே உயிர்ப்பான சொற்கூட்டு. உணர்வுகளில் தோய்ந்தாலொழிய அதன் பொருள் சிக்கிவிடுமா? மனம்தான் எவ்வளவு நுட்பமானது. மேம்போக்காக மேய்ந்து கொண்டு போவதை தொழிலாக கொண்டிருக்கும் மேடை பேச்சாளர்கள் எதையும் எப்படியும் தூக்கி எறிந்து பேசலாம். மேடை போட்டு மாலை வேறு போட்டாகிவிட்டது. போதாக்குறைக்கு ஒலிபெருக்கி தன் குரலை தானே எட்டு திக்கும் எதிரொலிக்க கேட்கும் ஆனந்தம். அனுபவத்தை பற்றி அல்லா பேசுகிறார் அந்த குரலில். தான் கலக்காத அனுபவம் ஒரு அனுபவமாகிவிடுமா? எவ்வளவு உயர்வானதானாலும் அல்லது இப்படி இல்லாததானாலும் தான் சம்பந்தப்பட்டது தரும் அனுபவமும் தன்னை நேரடியாக பாதிக்காத ஒன்று தரும் அனுபவமும் ஒன்றாகிவிடுமா? தான் வளர்த்த மான் என்ற காரணத்தால் தானே அவ்வளவு பெரிய நாட்டையும் அரச அதிகாரத்தையும் நொடியில் திறந்த ஜடபரதர் உயிர் போகும் தருணத்தில் அந்த குட்டியின் நிலையை பற்றியே எண்ணியவாறு உயிர் விட்டார். அதனால் தானே இன்னும் இரண்டு பிறவிகள் அவர் எடுக்க நேரிட்டது. அவரை விட்டுவிடலாம், நம்மை பார்ப்போம். தெருவில் தெரியும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் தான் வளர்க்கும் குட்டி ஆகிவிடுமா? அட, இருக்கட்டும். அங்கேயாவது தெருநாய் சாதிநாய் என்ற பாகுபாடு இருக்கிறது. அநாதை குழந்தையே ஆனாலும் அதே குழந்தை தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக மாறும்போது நேற்றைக்கு கேட்ட மழலை இன்றைக்கு வேறு மாதிரியாகத்தான் தோன்றும் இல்லையா? இல்லை, தோன்றாதா? எனில் தான் பெற்றது என்றால் மனம் தன்னிச்சையாக பின்னோக்கி பயணப்பட்டது. வீடு வாங்க வேண்டும் என்று யோசிக்கொண்டிருந்த நேரம் அது. தாம்பரத்திலிருந்து போரூர் போகும் வழியில் மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே அருமையான வீடு இருக்கிறது என்று தெரிந்தவர் ஒருவர் சொல்லியிருந்தார். அந்த வீட்டருகில்தான் அவரும் குடியிருக்கிறார். ஸ்கூட்டரில் நானும் மனைவியும் என் பெரிய பிள்ளையும் அந்த வீட்டை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு அப்போது ஒரு 6 வயது இருந்திருக்குமோ இருக்கலாம். இப்போது வளர்ந்து விட்டான், வேலைக்கும் போயாகிவிட்டது. சென்னைக்கு மிக வெளியே பரபரப்பான ஆனால் குறுகிய சாலை. மெயின் ரோடு என்று சொல் அதற்கு உயர்வினவீச்சியா இழக்கரடக்கலா? யூஃபமிசம் என்பார்களே அதுவா என்று கூட்டம் கூட்டி விவாதிக்கலாம். ப்ளூ மெட்டல் என பெயர் எழுதிய குட்டியான பேய் வேகத்தில் செல்லும் கருங்கல் ஜல்லி லாரிகள் ஒவ்வொரு நிமிடமும் என் ஓட்டும் திறனை பரிசோதித்துக் கொண்டிருந்தன. ஒரு லாரி வந்தால் தெருவில் முக்காலுக்கு மேல் அடைத்துக் கொள்ளும் பத்திரம் பத்திரம் என்று ஒவ்வொரு வினாடியும் உள்ளம் எச்சரிக்கிறது. முன்னாள் பிள்ளை பின்னால் மனைவி பல்லை கடித்து கொண்டு வண்டியை செலுத்தி கொண்டிருக்கிறேன். திடுமென்று வளைத்து திருப்பி முன்னால் இருந்த காரை முந்தி எனக்கு எதிரில் ஒரு கருங்கல் லாரி சடக் என்று முளைத்தது. சாலை திருப்பம் வேறு. அதிர்ந்து போய் சாலையின் பக்கச் சரிவில் இறக்கிவிட்டேன். வண்டி உருண்டது. முன்னால் என் கை கிழக்கில் நின்று கொண்டிருந்த பிள்ளை உருண்டான். வண்டியை அப்படியே போட்டுவிட்டு அவனை பற்றினேன். பதற்றம் வினாடிக்கு வினாடி ஏறியது. அடியடி பட்டிருக்கா? எனக்கு குரல் நடுங்கியது. மனைவி அழவே ஆரம்பித்து விட்டால் பிள்ளை தைரியமாகத்தான் இருந்தான். ஒண்ணுமில்லை, சும்மாரு என்று அவன் கூச்சம் பிடுங்க சொன்னாலும் திருப்பி திருப்பி பார்த்து கை கால் உடல் என்று நன்றாக பரிசோதித்த பிறகல்லவா நாங்கள் அன்று தொடர்ந்தோம். நண்பர் வீட்டுக்கு போனால் நாங்கள் பார்க்க போயிருந்த வீட்டின் சொந்தக்காரர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால்தான் போயிருந்தார். அந்த குடும்பம் இந்த வீட்டில் இல்லையாம். ஒரு மாதத்துக்கு முன்னால் காலி பண்ணி கொண்டு நகரத்தை பார்க்க போய்விட்டார்களாம். நாங்கள் வரப்போகிறோம் என்று கேள்விப்பட்ட வீட்டுக்காரர் வந்திருந்திருக்கிறார். நேரமாகி விட்டது, போய்விட்டார். நல்ல வேளை சாவி நண்பரிடம் இருந்தது. நீங்க போய் தொடர்ந்து பாருங்க, இங்கே தான் தாம்பரத்துக்கிட்ட போயிருக்கார், ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கார், நான் போய் அவரை வர சொல்றேன் என்று சாவியை கொடுத்து விட்டு நண்பர் ஃபோன் தேடி போய்விட்டார்.
செல்லாவது கொள்ளாவது அந்த நாளில் தொலைபேசிக்கே அரை கிலோமீட்டராவது நடக்க வேண்டும். சூடான பொட்டக்காடு ஜோரா கத்திப்பாடு என்று நிலைமை புரியாமல் என்னுடைய வாண்டு கத்தியபடி காற்றை பிளந்து கொண்டு இஷ்டத்துக்கு திறந்த வெளிகளில் ஓடுகிறான். வீட்டை பார்த்தோம், சின்னதுதான், எங்களுக்கு போதாது என்று தோன்றியது. அங்கங்கே பாதி பாதி கட்டி நிறுத்தியிருந்தது. மாடியில் அரை மாதிரி ஒன்று முளைத்து கூரையில்லா குட்டிச்சுவராய் நின்றிருந்தது. வரவேற்பறை, சமையலறை, படுக்கையறை. வரவேற்பறைக்கும் படுக்கையறைக்கும் நடுவில் திடுமென ஒரு புதிய அறைக்கான ஒற்றைக்கல் தடுப்பு அப்படியே பாதியில் நிற்கிறது. பின்பக்கம் போனால் அங்கே சின்ன தோட்டம், அங்கேயும் ஒரு அறை. மூன்று பக்கம் கட்டி முடித்து கூரையும் முடிந்து ஒற்றை மின்வடம் வீட்டுக்குள் இருந்து கிளம்பி உச்சியில் விளக்கு நினையோடு தொங்கிக் கொண்டிருந்தது. வாசல் பக்கம் முடிந்தபாடில்லை. இந்த பொட்டை காட்டில் குடியிருக்க முடியாமல் தான் அவர்கள் நகரத்தை நோக்கி போய்விட்டார்கள் போலிருக்கிறது. குடியிருக்க போறதில்லன்னா பின்ன எதுக்கு அங்கங்க மொட்டை மொட்டை செவுரா கட்டி போட்டிருக்காங்க? வாங்கி ரீமாடல் பண்ணிக்கலாம். விலையை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். பீரோவையும் கட்டிலையும் போட்டா இது ரொம்பிடும். அப்புறம் எங்க நடக்கிறது? சம்பந்தமில்லாத துணுக்குகளாய் பேசி கொண்டிருந்த போது வாசலில் மோட்டார் சைக்கிள் சத்தம். வீட்டுக்காரர் வந்துவிட்டார். கருப்பாய் உயரமாய் இருந்தார். தலை கலைந்திருந்தது, கண் சிவந்திருந்தது. சார் கம்சில்டாஸ் ஆபீஸில் தான் இருக்கார். ஆபீசர் அறிமுகம், வணிக வரி அலுவலக உத்தியோகம். கண் ஏன் சிவந்திருக்கிறது? அருகில் வந்ததும் காரணம் புரிந்தது. குடித்திருக்கிறார். ரொம்ப சாரி சார், கை நீட்டினார். சம்பிரதாயத்துக்கு ஒரு முறை தொட்டு எடுத்தேன். என்னடா இவன் குடிச்சிட்டு வந்து நிற்கிறான் என்று கொஞ்சம் கோபமும் வந்தது. இப்பத்தான் ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு போனோம், நீங்க வல்ல போலன்னு நினச்சிட்டேன். நான் குழறியது. அப்பால இவர் ஃபோன் பண்ணாரா? பாதியில் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். ஓஹோ, பாதி குடியில் இருந்திருக்கிறார் கம்சீல்டாஸ் ஆபீசர். அங்கே கடையில் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைத்திருப்பான். இங்கே முடித்த பிறகு அங்கே போய் தீர்த்தக்கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் என்று பாங்கனோடு போய்விடலாம். விட்ட இடத்திலிருந்து தொடர நண்பர் அந்த ஓட்டலை தான் தொலைபேசியில் கூப்பிட்டிருக்கிறார். தொலைபேசி எண் கொடுத்து அழைக்க சொல்லும் அளவுக்கு உரிமையாளர் தெரிந்தவராய் இருக்க வேண்டும். பழக்கமான இடமாயிருக்கும். தினந்தோறும் மூழ்கித்தான் எழுவார் போலிருக்கிறது. ஊட்ட பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க. நடந்தார் தொடர்ந்தோம். இங்கே ஒரு ரூம் போடுறதா இருந்தது. பையன் 10வது வந்ததும் கட்ட ஆரம்பித்தோம். வரவேற்பறை குட்டிச்சுவருக்கு விளக்கம். இங்கே குஞ்சிகின படிக்கட்டும் தான் இந்த கட்டினது. மாடியில் நிற்கும் குட்டிச்சுவர்களுக்கு விளக்கம். 10வது வந்துட்டானே, ஹால் கிட்ட ரூம் போட்டா டிவி பார்க்க வந்துடுவான். டிவி பார்த்துக்கினே இருந்தா எப்படின்னுட்டு தான் பின்பக்கம் கட்டினோம். எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச கணக்கில் தான். பேசி கொண்டே போனார். வீட்டை ஒரு சுற்று சுற்றி விட்டு வரவேற்பறைக்கு திரும்பினோம். இந்த வீடு விற்கிறோம்னே இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், அவசரமே இல்லைங்க. பேசிக்கொண்டே போனவரின் கண்கள் வரவேற்பறையின் வாசலுக்கு அருகில் அடிக்கடி பார்ப்பதாக தோன்றியது. அந்த பக்கச்சுவரில் அவர் கண்கள் நிலைகுத்தி நிற்கும். பேச்சு தடைப்படும், மறுபடியும் செருமிக்கொண்டு தொடர்வார். பேச்செல்லாம் பையன் பையன் பையன். யோ, வறுக்காதையா, சீக்கிரமாக விட்டு தொலை. நீ பேசுகிற நிலையில் இல்லை, நாங்கள் போய் அப்புறம் சொல்லி அனுப்புகிறோம். சொற்கள் நாக்கு நுனிவரை வந்து வந்து நின்றன. சொல்ல முடியவில்லை. அவர் குரலில் ஒரு தழுதழுப்பு இருந்தது. அதுவும் காரணமாக இருக்கலாம். குடித்தனாவு தடுமாறுகிறது என்று தோன்றியது. இல்லை, இது வேறு என்னவோ ஒன்று என்றும் தோன்றியது. வீடு விற்க வேண்டும் என்று சொல்லி வாங்க ஆள் வந்து நிற்கும் வேளையிலா குடித்து விட்டு வருவது? கழித்தானே காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானே தீத்துரியற்று என்று ஒரு பக்கம் உள்ளே ஓடுகிறது. இன்னொரு பக்கம் கார்காலம் முடிந்தும் சீதையை தேட இன்னும் ஏன் ஏற்பாடு பண்ணவில்லை என்று கோபமாக வந்து நிற்கும் இலக்கவனோடு பேச இயலாத நிலையில் கள்மயக்கத்தில் இருக்கும் சுக்ரீவன் வந்து போகிறான். ஆ, அடக்குடா, நீ ரொம்ப ஒழுங்கு என்று இன்னொரு பக்கம் இழக்கு பண்ணுகிறது. இங்குதான் சோஃபா போட்டிருந்தோம். அடிக்கடி பார்த்து கொண்டிருந்த அந்த சுவரை தொட்டு காட்டுகிறார். அதோ அங்கே டிவி இருக்கும். எதிர்ப்பக்கம் பையன் இங்கே தான் குந்திக்கினு. இதோ இப்படி தலையை பின்பக்கம் தொங்க விட்டு காட்டுகிறார். செவுத்தில் சாஞ்சிக்கின்னு டிவி பார்ப்பான். தடுமாற்றம் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் இருக்கும்போது தலையை வேறு பின்பக்கம் சாய்ந்தால் கிரர் அதிகமாகாமல் என்ன ஆகும்? இதோல்ல எண்ணக்கரை. ஆமாம், தலை எண்ணக்கரை தான். அந்த இடத்தை வாஞ்சையாக தடவுகிறார். செவுத்தில் சாஞ்சி சாஞ்சி, இந்த இடம் கரையாயிடுச்சு. கண்ணில் நீர் வழிகிறது. என்ன ஆயிற்று இந்த ஆளுக்கு? நான் சற்றே கூர்மையாக பார்க்க தொடங்கினேன். குடிகாரன் பேச்சாக இல்லை இது. அப்போதுதான் என் கண்ணுக்கு அந்த எண்ணெய்க்கரை பட்டது. ஏன், என்ன ஆச்சு, ஏன் அழறீங்க? என்ன பேசுவது என்று தெரியாமல் தயங்கி தயங்கி சொற்களை அடுக்கினேன். விம்மினார், உடைத்தார், வெடித்து அழுதார். சார் சொல்லலீங்களா, 2 மாசம் முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ண சொல்ல கருங்கல் லாரிக்காரன் அஷ்டான் சார். அழுகை வெடிக்கும், அடக்க பெரும் எத்தனம் நடக்கும், நான் குழறும், சொல் தடுமாறும், துண்டு துண்டாய் உடைந்து விடும். ஐயோ இதுவா, இதுவா காரணம்? சட்டென்று எல்லாம் அதனதன் இடத்தில் விழுந்தன. அதுதான் இங்கேயே அடிக்கடி பார்த்தாரா? எனக்கு அந்த கரை இதுவரை கண்ணிலேயே படவில்லையே. பையன் விபத்தில் இறந்து விட்டான். அவன் விட்டு சென்றிருக்கும் தடம் இது. அவருக்கு இது அவருடைய பையன். செத்துட்டான், விபத்து, விபத்தில் போயிட்டான் போன்ற சொற்களை அவர் முயற்சி பண்ணி தவிர்க்கிறார் என்பது புரிந்தது. அவன் அங்கேதான் இருக்கிறான், எண்ணெய் கரையாக. 2 நாள் தெருவில் ரத்தமாயிருந்தது. மண்ணை போட்டு மூடினாங்க. ஆனால் கூட என் கண்ணு அந்த மண்ணில் ஷேப்பு தெரியுதானே பார்க்கும். நிலமே அம்மியாக, தலையற்ற உடலே குழவியாக, அக்ககுமாரனை தரையோடு தரையாக அனுமன் அரைத்த இடத்தில் குருதி தேங்கி நின்றதாம். ராவணன் அதை பார்க்க ஒண்ணாது கதறினானாம். எந்த அப்பனானால் என்ன, பிள்ளைப்பாசம் அவ்வளவு எளிதில் விடுமா? இங்கேயே இந்தாக்க ஒரே ஞாபகமா வருது சார். அதான் காலி பண்ணிட்டு போயிட்டோம். இத்த பார்க்க சொல்லலாம், ஒரே அழையா வருது. எண்ணெய்கரையை தடவுகிறார். அவருக்கு அது பிள்ளை. இது மேல சுண்ணாம்பு அச்சிடலான்னு பார்த்தா மனசு வரல சார். அப்படியே ஊட்டாலும் பேஜாராவுது. அத்தான் ஊட்ட வாங்குறவங்க இன்னாவே பண்ணிக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டோம் என்று காற்றில் லாரி ஓட்டிக்கொண்டு வெளியில் விளையாடி கொண்டிருந்த என் பிள்ளை உள்ளே ஓடி வந்தான். என்னுள் இருக்கும் அப்பன் எதிரில் இருக்கும் அப்பனை உணர்ந்தான். அதுவரை என்னை அரித்து கொண்டிருந்த குடிகாரன் போன திசை தெரியவில்லை. அந்நியம் உடைந்தது. தன்னை அறியாமல் அவரை அணைத்து கொண்டேன். தோளில் தட்டி முதுகில் தடவி மௌனமாக அவரை அமைதிப்படுத்த முனைந்தேன். இப்போதுதான் என் பிள்ளை ஒரு விபத்தின் பிடியிலிருந்து தப்பி இருக்கிறான். எனக்கு தெரியும் இதன் பரிமாணம், எனக்கு புரியும் இந்த நிலை. அங்கே இருப்பது செங்கல்லும் சிமிட்டியும் வர்ணப்பூச்சும் கொஞ்சம் எண்ணெய் தடமுமா? அது மற்றவர்களுக்கு சில வினாடிகளுக்கு முன்வரை எனக்கும். மனைவியை கவிதையாக பார்த்தான் பாரதி, கவிதையை மனைவியாக பார்த்தான் என்றாலும் பொருந்தும். சக்தி நிலையமே நன்மனை தலைவி ஆங்குவ தனிப்பதர் செய்திகள் அனைத்தையும் பயன் நிறைய அனுபவமாக்கி உயிரிலா செய்திகளுக்கு உயிர்மிக கொடுத்து ஒளியிலா செய்திகளுக்கு ஒளியருள் புரிந்து வாழ்க மனைவியாம் கவிதை தலைவி என்று சொல்லிக்கொண்டே போவான். மிகச் சாதாரணமான செய்திகளும் கவிதைக்குள் பயன் நிறைய அனுபவமாகின்றன. அனுபவம் என்பது எப்போது பூரணமாகிறது என்றால் அங்கே தான் உணரப்படும் போது. அகம்பாவத்தில் எழும் தான் இல்லை அது, இது வேறு. மக்கள் அனுபவத்தை விளைவித்தால் அதை பரிபூரணமாக்குவது தம். அது எண்ணெய்க்கரையானாலும் சரி, மழலை சொன்னானாலும் சரி, தம் மக்கள் என்ற சொற்களை எடுத்துவிட்டால் மிஞ்சுவது வெறும் சொற்கூட்டம், அடுக்கி வைத்த செங்கல், உணர்ச்சியற்ற ஒலியன். நான் என் உலகிலிருந்து மீளும்போது கூட்டம் முடிந்து நன்றி உரை நடந்து கொண்டிருந்தது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், Boston.